திருச்சி சம்பளம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி
போற்றி திருவகவல் சுடப்பெருமையை தாங்கி இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டு ஒரு உயர்ந்த நிலையை அடைகின்ற வரையிலும் ஒரு வர்ணிப்பை இந்த பகுதியிலே 86வது ஒரு வரையிலும் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறார். அது பொதுவாக ஒரு மனிதருக்கு கூறுவதாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலேயே அது பிரதிபலிப்பாக அமைகிறது. இப்படி இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டு சாயா அன்பினை நாடொருவில் தழைப்பவராக ஒரு பக்குவானமாக வந்தவர்களை இறைவன் இப்படி பக்குவப்படுத்தினாலே அவனை நோக்கி இனி போற்ற தொடங்குகிறார், போற்றி சொல்கிறார். அப்படி போற்றி சொல்கிற பகுதி இறுதி பகுதி மிக நீளமாக விரிந்து வந்திருப்பதனாலேதான் இந்த அகவலுக்கு போற்றி திருவகவல் என்ற பெயர் வருகிறது. சாயா அன்பினை நாடோறும் தழைப்பவர் தாயினையாகி வளர்த்தனை போற்றி. சாயா அன்பு இடையராத அன்பு, எப்பொழுதும் சென்று கொண்டே இருக்கிற அன்பு. அன்பினை நாடோறும் தழைப்பவர் நாள்தோறும் மேலும் மேலும் அந்த அன்பை உண்டாக்கிக் கொண்டே இருக்கிற ஒரு பக்குவான்மான ஒருத்தர். அவருக்கு தாயேயாகி அப்படிப்பட்ட பக்குவான்மாவையும் இறைவன் தாயாக நின்று வளர்த்தனை வளர்த்து கொண்டிருக்கிறாய் பெருமானே, போற்றி உனக்கு வணக்கம் என்று சொல்கிறார். ஆகவே 1வது வரியிலிருந்து 86வது வரி வரையிலும் சாயா அன்பினை நாடலும் தழைப்பவராகிய அன்பரை அன்பருடைய விவரம் தான் கூறப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அன்பவரை நீ தாயாக இருந்து வளர்க்கிறாய். மெய்தெரு தேவி என்னாகி வினைகட கைதரவல்ல கடவுள் போற்றி. மெய் தர மெய்தரு தேவியன், தேவியன் என்பது இந்த குருநாதரை குறிக்கிறது. மெய் என்றால் விஞ்ஞானம், உண்மை ஞானம். உண்மை ஞானத்தை அருள வந்த தேவியன் அந்த நரூபத்தில் வந்த குருநாதனாகி வினைகட பாவமெல்லாம் தீர கை தரவல்ல எனக்கு கை தந்தவன், உதவி செய்தவன் என்று உதவிக்கு கை நீட்டி கைப்பற்றி காக்கிறது ஒரு முறை. அதனால எனக்கு கை கொடுத்தான் அப்படின்னு கூட நாம சொல்லுவோம் உலகத்தில். அது மாதிரி இறைவனே கை தரவல்ல கடவுள், கை கொடுக்கிறவனாக வந்த கடவுளே உனக்கு போற்றி என்று சொன்ன. அடுத்தது மதுரை. ஆடக மதுரை அரசே போற்றி, மதுரைக்கு அரசனே உனக்கு வணக்கம் என்று சொல்கிறார். மதுரைக்கு அரசன் என்பது எந்த கருத்தில் சொல்லுகிறார் என்று பார்த்தால் திருவிளையாடல்ல பரமேஸ்வரனே சவுந்தரபாண்டியன் என்ற பெயரிலே இருந்து மதுரையிலே தடாதகி பிராட்டியாரை திருமணம் செய்து கொண்டு அரசாண்டார். அதனால அவரே மதுரைக்கு அரசராக இருந்திருக்கிறார் சவுந்தரபாண்டியன் என்ற பெயர். அதை அவர் சொல்கிறார் மதுரைக்கு அரசே என்பது இந்த இடத்துல அரசன் என்பது மதுரையிலே சவுந்தரபாண்டியனாக இருந்ததை குறிக்கிறது. ஆடக மதுரை எங்கு பார்த்தாலும் பொன்னாலான கட்டுரங்கள் பொன்மயமாக வழங்குகின்ற மதுரை, அவ்வளவு செல்வம் வாய்ந்த மதுரை என்பது அதன் கடையாளம். இனி அதே மதுரையிலே இறைவன் இன்னொருவனாகவும் இருந்திருக்கிறார். கூடல் இலங்கி குருமணி போற்றி, கூடல் என்று சொல்வது மதுரை என்று சொல்லுவார்கள். பெரும்பாலான முறையிலே கூடலையும் மதுரை என்ற பொருளிலே கூறுவது உண்டு. ஆனால் அந்த கூடல் என்பது மதுரையில் இருக்கிற சங்கத்தை சிறப்பாக குறிக்கும். கூடல் என்பது மதுரையில் இருக்கிற பல புலவர்கள் ஒன்று கூடிய இடம். சங்கம், சங்கம்னாலே கூட்டம், புனர்கூட்டு உண்ட என்று சங்க இலக்கியம் அந்த சங்கத்தை பற்றி புனர்கூட்டு என்றே அதற்கு பெயர் சொல்கிறது. அதனால கூடல் இலங்கி அந்த சங்கத்திலே விளங்கிய குருமணி தலைமணியாக இருந்த பெருமான். சங்கத்திலே 49 புலவர்கள் இருந்தார்கள். அந்த 49 புலவரில் முதல் புலவராக சிவபெருமானையும் இருந்து தமிழ் ஆராய்ந்தார். அதனால மற்ற புலவர்களுக்கு இவர் தலையாக இருந்ததனாலே குருமணி என்று சொல்வார். குரு என்பது இங்கு ஆச்சாரியன் என்ற பொருள் அல்ல. குரு என்பது சிவந்த நிறம், சிவந்த நிறத்தோட மாணிக்கமணி போல இருந்தவன். மற்றவர்களுக்கு இவன் மாணிக்கமணியாக உயர்ந்த மணியாக விளங்கினான் என்று சொல்வார். நவரத்னம் என்று சொல்கிற 9 மணிகளிலேயே சிறந்த மணி எது என்று கேட்டால் தமிழ் வழக்குப்படி அது சிவப்பு மணி. அதைத்தான் செம்மணியைத்தான் தமிழ் வழக்கிலே முதல் தரமான மணியாக விடுப்பார்கள். ஆனா இன்றைக்கு வைரம் தான் விலை உயர்ந்தது. சேப்பை விட வைரம் விலை மதிப்புடையதாக இன்றைய நிலவரத்தில் இருந்தாலும் தமிழர்களை பொறுத்தளவில் நவரத்தனத்திலே முதல் மணியாக சொல்வது செம்மணி என்று சொல்கிற மணி. அதனால் நீ கூடவே சங்கத்திலே விளங்கி கொண்டுள்ள என்பது இந்த அழகான பொருளை என்னென்ற சொல்லுக்கு அழகு ஒரு பொருள், இனிமை என்ற ஒரு பொருள், என்னென்ற வார்த்தையே இனிமை என்ற ஒரு உடை. அந்த இனிமை என்ற பொருள் இருப்பதாலே தான் அந்த இனிமையுடைய தேன் என்ற சொல் உண்டாயிற்று. தென் என்பதுதான் தேன் என்று வருகிறது. அப்புறம் தெற்கு பூசல் என்பது இருக்கிற பூசல், வடக்கு பூசல் என்பது நமக்கு விருப்பக்கூடிய பூசலாக இருக்கிறது. தமிழர்கள் வடக்கிலும் வடக்கில் இருந்த மக்களையும் கொஞ்சம் வெறுப்பிருக்கிறார்கள், பழைய காலத்திலே வெறுப்பிருக்கிறார்கள். அதனால்தான் அந்த திசையை நடதிசை என்றும், நடதிசை என்ற அது வெறுப்பிருக்கக்கூடிய அல்ல. நடக்கு என்பதை நடு என்று சொல் வருவார்கள். நடு என்பது குற்றம் நிறைந்த அல்லது வெறுக்கத்தக்க என்ற ஒரு பொருளிலே அது இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் நடப்பு திசையாகவும் தெற்கே இருக்கிற திசை இனிய திசையாகவும் அவர்கள் தங்களுக்குள்ளே அதை வைத்து வளர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். தென்றல் என்பதும் வடக்கு, தென்றல் என்று சொல்லும்போது தெற்கே இருக்கிறது மென்மையான காற்றை, வடக்கே என்று வரும்போது புதிய காற்றை வாடல் என்ற சொல்லாலும் அதை குறிப்பிருக்கிறார். தென் திருவழி மண்டிகள் ஆதி போர்த்தி இன்றமற்று ஆறு அமுதுவானாய் போர்த்தி, இன்றைக்கு எனக்கு அமுதம் போல் வேண்டும் என்றார். இப்போது குருநாதனாக இருந்து எனக்கு அமுதமாக உதவி செய்தார். நீ ஆனான் போர்த்தி, நான் மறை நான்கு வேதம், இந்த வேதம் நீப்பதே கிடையாது. அதாவது வயது முடிந்து செலவா போய் பிறகு அழிந்து போவது என்ற வழக்கம் இல்லை. அப்ப ஊரா என்றால் நீப்பு இல்லாத என்றும் இளமையாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நான்கு வேதங்கள், அதாவது அழியாத வேதம் என்பதை வெட்டுப்பொருள். அழியாத வேதத்திற்கெல்லாம் முதல்வனே தலைவனாக இருக்கிறவனே எனக்கு போற்றி. சேவார் வேதி சிவனே போற்றி, சிவன் செய்யலே இருப்பது ரிஷபம், அது சே என்ற சொல்லுக்கு ரிஷபம் என்று பொருள். சே ஆர் ரிஷபம் வெளிவர்த்த வெள்ளி கொடி வெற்றி கொடுங்கிய கொடியினுடைய சிவனே சிவபெருமானே போற்றி உனக்கு நடத்தம். ரிஷபம் எழுதின கொடியும் தான் சொன்னா போதும், அதுக்கு வெள்வடி என்று ஒரு அறிவுறு கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லா கொடியும் தோற்று போகும். திருநாள் வச்சிருக்கிறான் கர்வ மனிதன கொடி, பிரம்மன் வைத்திருப்பது அந்த அன்ன மனிதன கொடி, மன்னதன் வச்சிருப்பது நீ மனிதன கொடி, இந்தமன் வச்சிருப்பது வஜ்ர மனிதன கொடி. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அவர் கொடி இருக்கிறது. ஆனால் எல்லா கொடிகளும் அந்தந்த தேவர் செத்து போகும்போது கொடிகளும் அழிந்துவிடும். ஆனால் சிவன் வைத்திருக்கிற கொடி மட்டும் அழிவுகள் ஆனந்தாகவில்லை. சிவன் சாகாமினாலே அவன் கொடியும் சாகவில்லை. மற்ற கொடி இறந்தாலும் இந்த ரிஷபக்கொடி அறியாமல் இருப்பதனாலே இவன் வெண்கொடி என்ற ஒரு பெருமையாலே மற்ற எல்லாம் வென்று விட்ட கொடி என்று சொல்றார். சேவார் வெள்குடி சிவனே போற்று, முன்னார் உருவா போற்று, முன்னலை போன்ற ஒருவனுடைய விவரன் மாறுபட்டவனே போன்ற வணக்கம். இறைவன் ஒரு உருவம் உள்ளவனாக சில சமயம் தோன்றினான். எப்பொழுதும் அவன் உருவமடைவன் அந்த அறியமாகத்தான் இருக்கிறான் கடவுள். சில சமயத்துல அடியாருக்காக தான் இருக்கிற என்று காட்டுவதற்கு சில காட்சி கொடுக்கறதுக்கு வராங்க. காட்சி கொடுக்கிற போது அவன் எடுப்பது உருவம். அந்த உருவம் எப்படிப்பட்டிருந்தா மின்னல் போல அதிவிரைவில் அழிஞ்சு அந்த உருவம் நீடிக்காது. காட்சி கொடுத்து கொஞ்ச நேரத்தில் அந்த காட்சியை மறைத்து விடுவான். காட்சி கொடுத்தான் தவிர அந்த காட்சி நிலையாக இருக்காது. காட்சி கொடுத்து மறைந்து விடுவது வழக்கமானதுனாலே மின்னாறு உருவம் மின்னலை போல விரைந்து தோன்றி மறைகின்ற காட்சி தருகின்ற உருவத்தை உடைய மாறுபட்டவனே உயர்வுனா மாறுபட்டவன். மற்றவர்கள் இந்த உலகத்திலே மற்ற தெய்வங்கள் பிறக்கிறார், திருநாள் பிறவே இருக்கிறார் பத்து வரலாறு. ஆனால் ஒரு குழந்தையா பிறந்து பாலநாய் வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்ந்து கடைசிக்குள்ள சாகிறார். உலகத்திலே முன்னால் அவருடைய அவதாரம் நீடித்திருக்கிற முன்னர்கள் தோன்றி மறையவில்லை. ஆனால் இறைவனுடைய இந்த சிவனுடைய உருவம் மட்டும் அதுபோல பிறந்து வளர்ந்து வீழ்ச்சி இருக்கிறது கிடையாது. உடனே தோன்றி உடனே மறையக்கூடியது. அதனால முன்னர் என்ற உருவத்தை கொடுக்கலாம். முன்னார் உருவா போட்டு கல் நார் உரித்த கல்லே போட்டு, கல்லிலே நார் உரித்த ஒரு சாமர்த்தியக்காரன் என்று சொல்ற. வாழை மரத்திலே பற்றையிலிருந்து நார் உரிக்கலாம், வேறு சில மரங்கள் இருக்கிற பற்றையில நார் உரிக்கலாம், கருங்கல் இருந்து நார் உரிக்க யாராலும் முடியாது. கருங்கல்ல ஒருத்த நார் ஒழிச்சுட்டானா அவன் ரொம்ப பெரிய சாமர்த்தியாளர்களா இருக்கான். இந்த இரவும் கல்லில நார் ஒழிச்சான எப்படி இருக்கிறான், கொஞ்சம் சிந்திச்சா குறைவா போயிடும். கல் என்பது நம்முடைய மனம், மனம் என்பது பாறை. அந்த பாறையில இதுவரை அன்பே வளரல. அன்பு வளராத இந்த கல் என்ற பாறையில அன்பன் உண்டாக்கினான். நார் என்ற வார்த்தைக்கு அன்புன்னு ஒரு அர்த்தம், நார் என்ற வார்த்தைக்கு அன்பு என்று பொருள். அன்று கல் போன்ற மனத்தில் நாராகிய அன்பை உண்டாக்கினவனே, அதனால ஒரு பெரிய சாமர்த்தியசாலியாக இருக்கிறார் என்று சொல்ற. கல் நாவிருத்த கல் போன்ற மனத்தில் நார் என்று சொல்லுகிற அன்பை உரித்த உண்டாக்கியவனே போற்று. காவாய் கனக குன்றே போற்று. காவாய் எல்லாரையும் காக்கக்கூடிய பெருமானும் கனகக்குன்றே பின்னலையாயிருக்கிற பெருமானே எனக்கு வணக்கம். போற்று என்பது வணக்கம் என்று பொருள். ஆ ஆ என்று எதற்கு அல்லாஹை போற்று. ஏதாவது எனக்கு ஆபத்து வந்தால் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், ஆஹா அப்படியா உனக்கா கஷ்டம் இருந்துச்சு இதை நான் ஒரு வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வரணும். ஆ ஆ என்று, ஆ என்று சொல்லிக் கொண்டு வந்து எனக்கு அது ஆயை போற்று என்று நீ காத்தர்கள் வேண்டும் பெருமானே என்று சொல்லணும். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்று. படைப்பாய் போற்று நிற்கின்றவனே, காப்பாய் காக்கின்றவனே, துடைப்பாய் அழிக்கின்றவனே, படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்று பேரும் செய்கிற பெருமானே எனக்கு வணக்கம். இடரை களையும் எந்தாய் போற்று. இடர் என்றால் துன்பங்கள், துன்பங்களை நீக்கின்ற எந்தையே என்று சொன்னது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு துன்பம் உண்டால் அந்த குழந்தையின் துன்பத்தை தந்தையும் நீக்குவான், தாயும் நீக்குவான். தந்தையும் தாயும் ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தையின் துன்பத்தை நீக்குவது போல என்னுடைய துன்பத்தை நீ தந்தையும் தாயுமாக இருந்து காக்கிற. அப்ப உன்னை நான் எப்படி கூப்பிடுறது, தந்தையும் சொல்லணும் தாயும் சொல்லணும், ரெண்டுக்கும் பொதுவான ஒரு வார்த்தையால எந்தையும் சொல்லுகிறேங்கிற. எந்தை உண்டால் உண்டா எனது தந்தையே என்ற ஒரு பொருள் வரும். எம் தாய் என்று குறித்தால் எனது தாயே என்ற பொருளும் வரும். ஆகவே உலகத்தில் இருக்கிற மக்கள் துன்பத்தை பொறுக்கின்ற தாயும் தந்தையாக இருப்பது போல எனக்கு எந்தையும் எனக்கு எம் தாயும் ஆக இருக்கிற பெருமையே உனக்கு வணக்கம். அதனால எந்தாய் என்ற வார்த்தையிலே தாய் தந்தை என்ற ரெண்டையும் இணைத்து காட்டுகிறேன். எல்லாவற்றுக்கும் உடனடியானவன், எல்லாவற்றையும் தனக்கு உடனடியாக பெற்றிருக்கிறவன். ஈசன் என்றால் சொந்தக்காரன் என்று பொருள். தனக்கு உடனடியாக உடையவன், உடனடியா சொந்தம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் யார் உரியவன், சொந்தக்காரன், இறைவன் தான் சொந்தக்காரன், அவனுடைய சொத்து. ஆனால் ஈசன் என்பது சொத்து உள்ளவன் என்று அந்த சொல்லுக்கு பொருள். அப்படி உண்டாக்கப்பட்ட பொருள் அத்தனையிலும் நீ நிறைந்திருக்கிறார். இந்த உலகத்து பொருள் எனக்கு சொந்தம், அந்த உலகத்து பொருள் அத்தனையிலும் நீ நிறைகிறார். இறைவன் இறைவன் என்பதற்கு தந்துகள் என்று ஒரு பொருள். இறைவன் என்றால் அரசன் ஒரு அர்த்தம் சொல்லுவார்கள். ஆனால் இறை தந்துகள் எங்கும் உருவெறிந்துவிட்டல் என்ற பொருள். இறைவன் தெளிவு பிறவே போற்று. தேசம் என்பது குரு. தேஜஸ் என்ற வார்த்தையிலும் தேசு தேச என்ற சொற்கள் வருகின்றன. தேச என்றால் உரிமயமானி, பளிங்கு பளிங்குத்தல், கண்ணாடிக்கல். கண்ணாடிக்கல்ல ஒளி ஊடுருவி போகும். கண்ணாடிக்கல் இங்க வச்சா புண்ணை இருக்கிற பொருளை அது மறைக்காது. கண்ணாடி புண்ணை இருக்கிற பொருளை காட்டுமே என்று மறைக்காது. கடவுள் மற்ற பொருளை மறைக்கிறவன் அல்ல, மற்ற பொருளை காட்டுகிறவன். இருக்கு என்ன செய்யும், தண்டத்தில் இருக்கிற பொருளை தெரியாமல் மறைக்கும். ஆனா கடவுள் தண்டத்தில் இருக்கிற பொருளை மறைக்க மாட்டான், வெளிப்படையாக எல்லாரத்தையும் காப்பாற்றுவான், காட்டுவான். அப்படி எல்லாரத்தையும் காட்டுகிறவன் மறைக்கிறவன் அல்ல என்பதற்காகத்தான் அவனை பழுது என்று சொல்வது வழக்கம். ஆகவே இறைவனுடைய திருமணியை லிங்கத்தை செய்து வழிபடுகிற போது எத்தனையோ விதமான லிங்கங்கள் அவள் படிக்கணுமே ரொம்ப உயர்ந்தது சொல்றாங்க. என்ன கண்ணாடி, அதை வந்து எதுவும் மறைக்காது. கண்ணாடிக்கு அண்ணாண்ட ஒரு பொருளை வச்சு கண்ணாடி பார்த்தா அண்ணாண்டிற்கிற பொருள் தெரியும். அப்ப நடுவில் இறைவன் இருந்தும் நமக்கு பின்னிருக்கிற பொருளை மறைக்காம நமக்கு காட்டுகின்றான். அப்படி காட்டுகின்ற இயல்புள்ளவன் அறிவினாலே தான் அவன் பழிவு தன்மையுடையவன், பழிந்து ரூபத்தான அறிவத்தானாக இருக்கிறான் என்று சொல்றார். அரசு செய்ய போற்று, அமைதியை போற்று. அரசு பொதுவாக அரசன், அரசன் என்ன செய்வான், தவறு செய்கிறவர்களை கண்டிப்பான், நல்லவர்களை பாராட்டுவான். ஆகவே அந்த அரசன் நியாயமாக நடந்து கொள்வான். அதுபோல் இறைவன் என்ன பண்ணுகிறான், குற்றம் பண்ணுகிறவர்களை நரகத்தில் போட்டு தண்டனை கொடுக்கிறான், நல்ல புண்ணியம் பண்ணவர்களை மோட்சத்துக்கு அனுப்பி தேவாலயத்தில் அனுப்பி சௌக்கியத்தை கொடுக்கணும். யாருக்கும் பாரபட்சம் கிடையாது, யாரிடத்திலும் பாரபட்சம் இல்லாமல் நியாயமாக நடந்து கொள்கிறான். அதாவது உலகத்திலே அரசன் எப்படி நியாயமாக நடக்கிறானோ அதுவே உயிரிடத்துல அத்தனை உயிரிடத்திலும் இறைவன் அரசன் போல் நியாயமாக நடந்து கொள்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட அரசே உனக்கு போற்றி வணக்கம், அமுதே போற்று உனக்கு உணவாக இருப்பதனை, அமுதே கொண்டால் உணவு உனக்கு உணவாக இருப்பதனையே வணக்கம். விரை சேர் சரணா போற்று, சரணம் என்பது திருவடி. அந்த இறைவனுடைய திருவடி எப்படி இருக்கிறது, வாசனை வீசுகிறது, விரை விரை வாசனை, வாசனை தரும்படியான திருவடி இதுதான் வாசனை கொடுக்கும். அதனால தூக்கொண்ட திருவடி தாமரை போன்ற திருவடி என்று சொல்ல வருகிறார். தாமரையை குறையும் காமரை செய்வது என்று சங்க காலத்துல முருகப்பெருமானுடைய திருவடியை சொல்லுவது புரிந்தது. அந்த முருகப்பெருமானுடைய திருவடி தாமரை போல சேர்ப்பா இருக்கு, வாசனை வீசுது என்பதற்கான். இறைவனுடைய திருவடியும் மனம் வீசும் தாமரை போல இருக்கும். அதனால விநாயகருடைய திருவடியை கூட விநாயகர்கள் ஆரம்பிக்கிற போது சீங்கன் கலாத செந்தாமரை பாதம் சீதம் குளிர்ச்சியா இருக்கும், தாமரை தான் குளிர்ச்சியா இருக்கும், கலாபம் வாசனை உடையதாக இருக்கும், செந்தா சிறந்த மரம் உடையதாக இருக்கும். அதுவரை திருவடியை பார்த்தா கால் சேர்த்தா இருக்கு, தொட்டு பார்த்தா ஜிம்புலும் இருக்கு, வாசனை அடிப்பது அந்த திரு பெருமானுடைய திருவடி. அது அவர் அந்த கலபம் என்ற சொல்லை வைத்திருக்கிறார், வாசனை வீசும் என்ற திருவடி. அதனால்தான் இங்கேயும் வெறும் சரணம் வாசனை வீசுகிற தாமரை மலரை ஒத்திருக்கின்ற சரணம் திருவடிகள்தான் மாறுபட்டவனே. ஏன்னா மற்றவர் காலத்து இந்த இலக்கணம் கிடையாது, கடவுள் காலத்து மட்டும்தான் இந்த இலக்கணம், மக்களுடைய மற்ற தேவருடைய காலத்து இலக்கணம் அல்ல. ஆனால் வேறுபட்டவன் தேவி போற்று திமலா போற்று, தேவி ரசபாதம் சொல்கிறவன், தேவியல் என்று உங்களுக்கு சொல்றோம், அது கெமிஸ்ட்ரி என்று ஒரு படிப்பு. அதுல வேதியல் இறைவன் என்ன சொல்கிறான், ஒன்றை உன்னுடுவர்களாக நான் பாடுபடுத்துவான், பொண்ணை செல்லாக்குவான், செல்ல பொண்ணாக்குவான், எதவனாக பண்ணுவான், அவனால் செய்ய முடியாத காரியம் நிறைவு புகழாக்குறான் என்றதான் பாக்குறமே. இதெல்லாம் வேதியல் தான், ஒரு பொருளை இன்னொருவர்களாக மாற்றுகிற ஒரு சாமர்த்தியம். இப்படி ரசனாவிருப்பை செய்கிறவன் எனக்கு வணக்கம், விமலா போற்றி நலம் இல்லாதவனே, நலம் அதுக்கு நிலம் என்பது அதுக்குள்ளானே, அதுக்கில்லாதவனே எனக்கு வணக்கம். ஆதி போற்று அறிவே போற்று, ஆதி என்றால் காரணம், ஒரு செயல் நடந்தால் இந்த செயலுக்கு முன்னே ஒன்று நடக்கணும், முன்னே நடப்பது காரணம், பின்னே நடந்தது காரணம் என்று சொல்வோம். மேகம் வருது, கொஞ்ச நேரம் கழிச்சு மழை பொழியுது, மழை பொழிவது காரணம், மழை பொழிவதற்கு காரணமாயிருந்தது மேகம் வருது. அது மாதிரி ஒன்றும் இன்னொன்றுக்கு காரணமாகும், அதுவே மறுபடி இன்னொன்றுக்கு காரணமாகும். காரண காரியம் என்பது நிலையா இருக்காது, இதுக்கு எது காரணம், மறுபடி அதுக்கு இன்னொன்று காரணமா, அதுவே மாறிக்கொண்டே போகும். ஆகவே இந்த கடவுள் இருக்கிறானே அவன் ஆதி காரணமாக இருக்கிறான், இந்த உலகம் தோன்றுவதற்கு அவன் ஒரு காரணம், அவனுடைய காரணத்தை நிமித்த காரணம் என்று சொல்வது. ஆதி போச்சு என்பதில் என்ன ஆதி என்ன காரணம், நிமித்த காரணமாக இருக்கிறான். குழவன் பானையை செய்கிறான், பானையை மண்ணை வைத்துக் கொண்டு செய்கிறான், அப்ப மண்ணுதான் பானையா இருக்கு, மண் காரணம் குடல் காரியம். அப்ப மண் என்பது என்ன காரணம், அது முதல் காரணம் என்று சொல்வார். இவ ரெண்டையும் வைத்துக் கொண்டு உருவாக்கணும் என்று தான் பாருங்க, அவனுக்கு பேர் நிமித்த காரணம், குசவன் நிமித்த காரணம். அதுபோல உலகம் என்பது ஒரு காரியம், இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்தது மாயை, மாயையை வைத்து உலகத்தை செய்தவன் யார், கடவுள். அப்ப கடவுள் நீத்த காரணம், அவன் ஒரு காரணம், காரணம் என்றால் ஆதி நீத்த காரணம். ஆதி போற்று நீத்த காரணமே தன் அறிவே போற்று, ஞானமாக இருக்கிறவனே வணக்கம். கதியே போற்று கனிவே போற்று, கதி என்பது வீடுபேறு, கதி என்று சொன்னால் வீடு பேராக இருக்கிறவனே போற்று, இந்த வீடு பேரு எனக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய கிடைக்கப் போகிறது. கனியே போற்றி இல்லங்கை நெல்லிக்கணிகள் இருப்பவனே, கனி என்பது இந்த நெல்லிக்கணியை சுட்டுகிறார், கதி என்பது வீடு பேரு, இறைவனே வீடு பேராக இருக்கிறார், வீடு பேராகிய உன்னை நான் பெறப்போகிறேன். அது எப்படி இருக்கிறதா, இளங்கை நெல்லிக்கணி போல இலங்கையில் வைக்கப்பட்ட நெல்லிக்கணி எப்படி உச்சிமன்றத்தில் வருமோ அது போல இருக்கிறான். சனி ரெண்டு இடத்துல சனி வரும், ஒவ்வொரு இடத்துல வேற வேற அர்த்தம் பார்க்க போறோம். இந்த இடத்துல சனிங்கிறதுக்கு நெல்லிக்கணி நிச்சயம் உதவுகிறவன் என்ற பொருள் பார்க்கிறோம். சனியை போட்டு சங்கையை போட்டு நதிசே சங்கடை நந்தா போட்டு நதி கங்கையால் கங்கையாற்றில் அணிந்து கொண்டிருந்த சடையுடைய நம்பா விரும்பப்படுகின்றவனே வணங்க நம்பு என்ற சொல்லுக்கு விருப்பம் தொல்காப்பியர் சொல்கிறார். நம்பும் மேவும் நசையாகும், நம்புங்கிற வார்த்தையில் மேவுங்கிற வார்த்தை ஒன்றுக்கும் ஆசை என்று ஒரு பொருள். ஆக நம்பன் நம்பன் என்று தேவாரத்தில் இறைவனை பல இடத்தில் சொல்லிக் கொண்டே வரும். தேவாரம் பல இடத்துல நம்பன் வரும். நம்பன் என்றால் பலராலும் விரும்பப்படுகிறவன் என்ற வர்க்கு. நதி செய்ய செஞ்சடை நல்லா போட்டு உடையாய் போட்டு உணர்வு போட்டு உடையாய் உடையாய் யஜமான எனக்கு மேகம் அனுமதிக்கிற பெருமான வணக்கம் உணர்வே போட்டு என்னுடைய அறிவுக்கு உணர்வே போட்டு ஞானமயமாக இருக்கிற பெருமானே தனக்கு வணக்கம். கடையே நடிவி கண்டாய் போட்டு கடவே நான் ரொம்ப கீழ்பட்டவன் இருந்தாலும் என்ன இருக்கிற அடியனாக அடியார்கள் ஒருவனாக ஏற்றுக்கொண்டிருக்கான். அடியாராவதற்கு எந்த தகுதி வேண்டும்? தகுதியே இல்லாத என்னையும் கூட நீ தகுதி உள்ளவனாக ஆக்கியிருக்கிறாய். கடவே அடிமுகமுண்டால் நீ அடியனாக முயற்சி கொண்டிருக்கார். ஐயா போட்டி அனுபவி போட்டி ஐ என்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் உண்டு. அழகு கலை முன்னா அதுல இந்த உண்மை என்ற ஐயா போட்டி மிக மிக உண்மையான உரியமாக இருக்கிற நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நீனே அப்படி உண்மையுடன் மிக உண்மையாக இருக்கிறவன் என்று சொல்கிறது. அது ஐயா போட்டி அணுவே போட்டி நீ அணுவாகவும் இருக்கிறார். உலகத்திலே மிக சின்ன பொருள் என்று சொன்னால் அணு வந்து நிர்ணயித்திருக்கிறார். அணுவை விட சின்னது இல்லை. இன்றைக்கு உலகத்தில் மிக மிக சிறிய பொருள் எதுன்னா ஒரு அணுவை பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அணுக்குள்ளும் அணுவாக இருக்கிறார். அணுக்குள்ளும் இந்த அணுவாக இருக்கிறார். சைவா போற்று தலைவா போற்று சைவனை போற்று என்று சொல்றார். சிவனை வழிபடுகிறவர்கள் செல்வர்கள், சிவனை ஆராதிக்கிறவர்கள் செல்வர்கள். அப்ப இறைவனையே செல்வம் சொல்றவர்களின் நோக்கம் என்ன என்று கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கிற செல்வர்களை தரிசனம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். கோயில்ல சுவாமியை தொட்டு அபிஷேகம் பண்ணுகிறார்களே அந்த ஒரு குருக்களுக்கு ஆதி செல்வர்னு பெயர். அதுக்கும் கீழே நடுவில் அவர்களுக்கு உபயோகப்படுத்துவதற்காக பரிச்சாரம் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அவாந்தர செல்வர் என்று பெயர். நம்ம நாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சைவர் என்று பொதுவாக பெயர். எந்த அனுமதியும் இல்லாமல் சிவனை வழிபடுகிறவர், சைவ மார்க்கத்தில் செல்கிறவர். அப்ப ஆதி செல்வர் என்றால் அதுக்கு மேல ஒரு செல்வம் இருக்கும் இருக்கிறான்னு ஆய்வுடும். ஆதி என்று சொன்னால் ஆதிக்கு மேல அனாதின்னு இருக்கணும். அப்ப அனாதி செல்வம் தான் அவனா அவன் தான் சிவன். சிவனுக்கு பெயர் அனாதி செல்வன். அதனால்தான் இந்த சைவா போட்டி என்று சொன்னதுல என்ன செல்வன், இறைவன் செல்வர்கள் எந்த வகையைச் சார்ந்தான், இறைவன் அனாதி செல்வர் என்ற வகையைச் சார்ந்தவன். அந்த இறைவனுக்கு பூசை பண்ணுகிறவருக்கு ஆதி செல்வன் பெயர். அவருக்கு தொண்டு செய்வரார்களே அதற்கு அவாந்தரம், நடுவில் வந்த செல்வன் அந்த அவாந்தரம் என்பதற்கு நடுவிலே வந்தவர்கள். ஆரம்பத்திலிருந்து பிறப்பிலிருந்து செல்வரா வந்தவர்கள் அல்ல, நடுவில் வந்து செல்வரா சேர்ந்தார்கள் பரிச்சாரகர்களெல்லாம். அதனால்தான் அவர்களுக்கு அவாந்தர செல்வன் பெயர். நமக்கு எந்த அறிமுகமும் இல்லாமல் பரம்பரையா செல்வர்கள் என்ற முறையில நாம் செல்வர் என்ற பெயரால் வழங்கப்படுகிறோம். ஆகவே இந்த இடத்துல செல்வா போற்றி என்பதற்கு அநாதி செல்வனே உனக்கு வணக்கம். திருவிழாத்துல கூட செல்வனா வந்தார்னு ஒரு முன்னோர் கதை படிச்சது. ஐயா ஆராதனையில் செல்வன் ஆகும். திருவிழாத்துல செல்வனா வந்தாங்க, அந்த இடத்துல ஆதி செல்வனா வந்திருக்கார். அவர் அநாதி செல்வர்கள். ஆனா திருவையாற்றில் வந்து பூஜை பண்ண வர்றதோடு ஆதி செல்வன் வந்திருக்கார். அந்த இடத்துல ஆதி செல்வன், இந்த இடத்துல அநாதி செல்வன் என்று பொருள். குறியே போற்று குணமே போற்று. குறி என்பது அடையாளம். ஆனா கடவுளுக்கு அடையாளம் சொல்லக்கூடாது. குறி குணம் எல்லாம் இறந்தன. கடவுளுக்கு நாம ரூப தேகம் எதுவுமே கிடையாது என்று சொல்லியிருக்கோம். ஆனா குருவே போற்றி சொல்றாரு என்று கேட்டால், எனக்கு குறிக்கோளாக இருக்கிறவன் குறியினா குறிக்கோள், நான் எதை போய் பெற்ற வேண்டும், எனக்கு எது குறிக்கோள், நான் அடைய வேண்டிய வஸ்து அந்த கடவுள்தான். அதனால கடவுளை குறிக்கோளாக சொல்ற, குறியே போற்றி எனக்கு குறிக்கோளாக இருக்கின்றவனே, குணமே போற்றி ஒருவனுக்கு குணம் இல்லை, இருந்தாலும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில குணங்களை வரையறுத்து எந்தனத்தான் இறைவனுக்கு எட்டு குணம் இருக்கு என்று சொல்றது. அவன் குணம் கிடையாது, இருந்தாலும் சைவ சித்தாந்தன் உபச்சாரத்துக்காக அவனுடைய இயல்பை, அதாவது அவனுடைய சொரூப லட்சணம் என்னவென்று தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக எட்டு குணம் அவனுக்கு வர்ணித்து வச்சிருக்கிறார். அந்த எட்டு குணமாக இருக்கிறவனே போற்றி, நெறியே போற்றி, நெறி மார்க்கம் இறைவனை அடைவதற்கு நாலு வழி சொல்றது, சர்வை குறியல் யோகம். அந்த மார்க்கமாகவும் அவனே இருக்கிறான், அவனே அந்த மார்க்கமாக இருந்து நம்மை அதை இழுத்துக் கொண்டு போகிறான். நான் நினைக்கிற எண்ணமாக இருக்கிற பெருமானே வணக்கம், வானோக்கு அறிய மருந்தே போற்று, வானோக்கள் தனங்கள் சாதாமல் மூலம் நெடுநாள் வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் மார்க்கடையில் அமுதம் கிடைக்கும், அமுதத்தை கடந்து முடித்தார்கள். அப்ப தேவர்களுக்கு ஒரு அமிர்தம் கிடைச்சு போச்சு. ஆனா இந்த கடவுளும் ஒரு அமிர்தம், இந்த அமிர்தம் தேவர்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. வானோருக்கு அரிய அமிர்தம், தேவர்களுக்கு முன் கிடைத்தது போல, திருப்பார்க்கடல் கிடைத்த அமிர்தம் போல அல்ல, இவன் தேவர்களுக்கு கிடைக்க முடியாத அமிர்தம். இவன் யாருக்கு இந்த அமிர்தம் கிடைக்கும்? தேவர் அல்லாத அரியார்கள் இருக்கிறார்கள், அந்த அரியார்கள் தெளிமையாக கிடைக்கிற அமிர்தம் இல்லை, தேவர்களுக்கு கிடைக்க முடியாத அமிர்தம். ஆனால் அடியார்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய அமிர்தம். அப்படிப்பட்ட இறைவன் கடவுளே உனக்கு போச்சு வணக்கம். சித்தம் முரண்குடி நரகுடன் ஆழாமி அருள் அரசே போற்று. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்திலே கொண்டிருக்க முன்னோர்களை நரகத்திலிருந்து கரை சேர்க்க வேண்டும் என்று ஒரு வழி சொல்லியிருக்க, அதுதான் வந்து இந்த கவசம் பிள்ளைகளெல்லாம் செஞ்சு தெம்புலத்தாருக்கு கடன் செய்வது, தெம்புலத்தார் கடன் வள்ளுவர் கூட எடுத்துக்கிறார். அந்த மாதிரி தெம்புலத்தார் கடன் செய்தால் தன்னுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் நரகத்தில் இருந்தா கூட நரகத்திலே அவங்க கரையேறுவார்கள். அப்படி எத்தனை பேர் கரையற்ற ஒருவனுக்கு உரிமை இருக்குன்னா 27 தலைமுறை, அதுக்கப்புறம் 22 தலைமுறையை ஒன்றும் பண்ண முடியாது. இவன் தன்னளவுக்கு தனக்கு முன்னே இறந்து போன எத்தனை பேரை காப்பாற்ற முடியும் என்றோ 21 தலைமுறையைத்தான் காப்பாற்றுறான். அதற்கு முன்னே 22, 23, 24 தலைமுறையா இருந்தாங்கன்னா அவங்க அவனுக்கு முன்னிருந்தவங்களை காப்பாற்றிருக்கணும், இல்லாட்டி அவர்களை இவனால் காப்பாற்றணும்னா முடியாது. ஆகவே 27 தலைமுறையினரையும் நரகத்தில் இல்லாமல் காக்க வைக்கின்ற கடவுளே ஒருவனையும் அடியாராக ஏற்றுக்கொண்டு விட்டால், அந்த அடியாரா போன ஒரு நன்மையினாலே அந்த அடியாருடைய 21 தலைமுறையை நரகத்தில் விடமாட்டாங்க. இவன் மட்டும் கிடையாதுல்ல, இவனோடு கூட 21 தலைமுறைகள் கடைபேறப்படுகின்றன என்பதை மாணிக்கவாசகம் சொல்றார்.